الله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون وقال الله تبارك وتعالى وإن امرأة خافت من بعلها نشوزا أو إعراضا فلا جناح عليهما أن يصلحا بينهما صلحا والصلح خير وأحضرت الأنفس الشح وإن تحسنوا وتتقوا فإن الله كان بما تعملون خبيرا صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إن المرأة خلقت كالضلع أو كما قال عليه الصلاة والسلام وقال أيضا واستوصوا بالنساء خيرا وقال عليه الصلاة والسلام أيضا اتقوا الله في النساء فإنكم أخذتموهن بأمان الله صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام إلا புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தையே படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானுக்கே உரித்தாகும். ஸலவாத்தும் ஸலாமும் எமது உயிரிலும் இனிய சையிதுனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், சமூக தாபிஈன்கள் மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விளக்கப்பட்ட எல்லா வகையான விளக்கல்கள் இருந்தும் தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதனுக்கு எதெல்லாம் சந்தோஷமான விடயங்களாக இருக்கிறதோ அந்த விடயங்களை எல்லாம் மார்க்கமாக ஆக்கியிருக்கின்றான். ரப்புடைய பார்வையில் எதெல்லாம் மனிதனுக்கு இழிவாக கேவலமாக இருக்கிறதோ அவற்றையெல்லாம் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் தடை செய்திருக்கிறான். சிலவற்றை கடினமாக ஹராம் என்றும் இன்னும் சிலவற்றை மெலினமாக மக்ரூஹ் என்றும் தடை செய்திருக்கிறான். அந்த வகையில் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு உலகத்திலே அவனுடைய ஒரு ஏற்பாடுதான், அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனையும் தனிமையாக வாழ விடாது, அவரவர்களுக்கு தேவையான ஜோடிகளை கணவன் மனைவி என்ற ரூபத்தில் ஏற்படுத்தி அவர்களை இந்த உலகத்திலே வாழவிட்டிருக்கிறார். திருமண வாழ்வு என்று அதற்கு நாம் பெயர் சொல்கின்றோம். அந்த வாழ்க்கையை ரப்பு ஏற்படுத்தியதற்கு பலவிதமான ஹிக்மத்துகள் இருக்கிறது. ரப்பு எந்தொரு கட்டளையை பிறப்பிக்கிறதாக இருந்தாலும் நுணுக்கங்கள் ஹிக்மத்துகள் இல்லாமல் அவற்றை பிறப்பிக்க மாட்டான். ரப்புடைய எந்த செயல்களும் ஹிக்மத்தில் இருந்து மறைந்ததாக இல்லை. யாருடைய செயல்கள் ஹிக்மத்தில் இருந்து நுணுக்கத்தில் இருந்து தூரமாக இருக்கிறதோ அது உள்ளான செயல். ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் எங்களை பார்த்து கேட்கிறான், அப்ப ஹசிபுத்தும் அன்னமா ஹலக்னாகும் அபதா, என்ன இந்த உலகத்திலே உங்களை வீணாக படைத்தோம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அந்த கேள்வி எங்களுக்கு என்ன உணர்த்துகிறது? ரப்பு இந்த உலகத்தில் எங்களை வீணாக படைக்கவும் இல்லை. இந்த உலகத்தில் எங்களுக்கு ஏவப்பட்டுள்ள கட்டளைகள் வீணானதாகவும் இல்லை. ஒவ்வொரு கட்டளைகளுக்கும் பின்னால் ஏராளமான ஹிக்மத்துகளை நுணுக்கங்கள் இடம்பெறுகிற அல்லாஹ் வரைந்திருக்கிறார். இல்லற வாழ்வுக்கு பின்னாலும் இடம்பெறுகிற அல்லாஹ் பல்வேறு நுணுக்கங்களை மறைத்து வைத்திருக்கிறார். இல்லற வாழ்வுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நுணுக்கம் என்ன, ஹிக்மத் என்ன? அல்லாஹ் ரபுல்இஸ்ஸத் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு அமைதியை கொடுக்க விரும்புகின்றார். திருமணம் முடிப்பதற்கு முன்னால் மனிதன் தகருகின்றான், அவன் தொழில் செய்கின்றான், அந்த தொழில் எதற்காக என்று அவனுக்கு தெரியாது. பணம் சம்பாதிக்கின்றான், அந்த பணம் எதற்காக என்று தெரியாது. செலவு செய்கின்றான், எங்கு எதற்கு செலவு செய்கிறேன் என்று அவனுக்கு தெரியாது. திசை தெரியாத ஒரு மிருகத்தை போன்றவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்லாலஹு இவனுடைய வாழ்க்கையை ஒரு திசையில் போக வைப்பதற்காக, இவனுடைய உள்ளத்திலே ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்காக, இவனுக்கு ஒரு நிம்மதியை ஏற்படுத்துவதற்காக அந்த மனித இனத்திலே இருந்து அவனுக்குரிய ஜோடியை ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஜோடியை ஏற்படுத்தியதை கொண்டு மாத்திரம் அல்லாஹ் போதுமாக்கிக் கொள்ளது. அதற்கு பிறகு அவனுக்கு அமைதி வருவதற்கு தேவையான அடிப்படைகளையும் அவனை செய்து கொடுத்திருக்கிறான். ரப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். அமைதி எதை கொண்டு உண்டாகும்? அமைதி பணத்தை கொண்டு உண்டாகாது, அமைதி படிப்பை கொண்டு உண்டாகாது, அமைதி ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதை கொண்டு உண்டாகாது. அமைதி உண்டாகுவது அல்லாஹுடைய அன்பை பெறுவதை கொண்டுதான். திரு குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குறிப்பிடுகிறான், வமின் ஆயாத்திஹி அன் கலகலக்கும் மின் அன்ஃபுஸிகும் அஸ்வாஜா. அல்லாஹுடைய அச்சாட்சிகளில் ஒன்றுதான் உங்களுடைய ஜோதிகளை உங்களிலிருந்தே படைத்தது. ரப்புடைய குதிரத்தாக அதை சித்தரிக்கிறார். மனிதனுக்குரிய ஜோடி மனிதரில் இருந்து, ஆணுக்குரிய ஜோடி பெண்ணிலிருந்து, பெண்ணுக்குரிய ஜோடி ஆணிலிருந்து. எதற்காக? சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்காக, மன அமைதியை ஏற்படுத்துவதற்காக. லிதஸ்குனு இலைஹா, அவருடன் நீங்கள் சுகூனாக அமைதியாக வாழ்வதற்காக. அல்லாஹுடைய நல்லடியார்கள், ஆனால் இன்று பல பேரும் திருமணம் செய்கிறார்கள், இன்னும் பல பேர் திருமணம் முடிப்பதற்காக துடிக்கிறார்கள். ஆனால் திருமணம் என்பதை ஒரு அறிஞர் குறிப்பிட்டிருக்கிறார், ஒரு கோட்டையை போன்ற. திருமணம் என்பது ஒரு கோட்டையை போன்ற, அந்த கோட்டைக்குள்ளே புக வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ பேர் கதவுக்கு காத்திருக்கிறார்கள், கதவை தட்டுகிறார்கள். ஆனால் உள்ளே இருக்கும் எத்தனையோ பேர் வெளியே குளிக்க பார்த்திருக்கிறார்கள். போனவர்கள் வெளியிலே குளிக்க பார்க்கிறார்கள், புகானவர்கள் அதனுடைய மர்மத்தை சரியாக தெரியாமல் உள்ளே போக குடிக்கிறார்கள். இதுபோன்றுதான் திருமண வாழ்க்கை. யாருக்கு ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக்கி கொடுத்தாலோ அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். யார் அல்லாஹுடைய வெறுப்பை சந்தித்துக் கொண்டார்களோ, யார் அல்லாஹுடைய கோபத்துக்கு ஆளானார்களோ, அவர்கள் திருமண வாழ்க்கையிலே வெறுப்பையும் கசப்பையும் அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், திருமண வாழ்க்கையில் சந்தோஷம் வருவதற்காகத்தான், திருமண வாழ்க்கையில் சந்தோஷம் வருவதற்காகத்தான் அடிப்படையான அன்பை அல்லாஹ்வாகிய நானே இனாமாக கொடுத்து வருகிறேன். அன்பு கிடைப்பது எங்களுடைய கல்வியால் அல்ல. அப்படி என்றால் உலகத்தில் படித்தவர்கள் எல்லாம் குடும்பங்களில் பிணக்கில்லாமல் வாழவர். சந்தோஷம் கிடைப்பது பணத்தால் அல்ல. அப்படி என்றால் செல்வந்த குடும்பங்களில் பிரச்சனையே வரக்கூடாது. ஆனால் அங்குதான் பெரிய பிரச்சனைகள் உண்டாகும். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குறிப்பிடுகிறான், சந்தோஷத்தையும் அன்பையும் நான் தான் உண்டாக்குறேன். உங்களுக்கு மத்தியில் பாசத்தையும் இரக்கத்தையும் ரப்பை ஏற்படுத்துகிறான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இதற்கு எதிர்மாறான காட்சிகளையும் நிகழ்ச்சிகளையும் உலகத்தில் பார்த்துக்கொண்டும் கேட்டுக்கொண்டு வருகிறோம். எத்தனை குடும்பங்களின் பிரச்சனை, எத்தனை வீடுகளில் இருக்கின்ற பிரச்சனைகளை கேள்விப்படுகிறோம். எத்தனை கணவன் மனைவிக்கிடையில் சண்டை மூண்டு அந்த சண்டைக்கு பின்னால் வரக்கூடிய நிகழ்ச்சிகளை கண்களால் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
எத்தனை மனைவிமார்கள் போலீசிலே போய் முறைப்பாடு செய்கிறார்கள், எத்தனை கணவன்மார்கள் காலி கோட்டிலே நிறைந்து கொண்டிருக்கிறார்கள். சுபஹானல்லாஹ், நினைத்து கூட பார்க்க முடியாத பிரச்சனைகள் பிரச்சனை. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் பிரச்சனை இருக்கிறது. சிலருடைய பிரச்சனைகள் தான் தொழிற்சிலே தருகிறது, சிலருடைய பிரச்சனைகள் தான் காலி கோடுகளிலே தருகிறது. அதிகமானவர்களுடைய பிரச்சனை வீட்டின் நாலு மூலைகளுக்குள்ளும் அடக்கம் செய்யப்படுகிறது. பிரச்சனை ஏற்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. ஏன் இந்த பிரச்சனை? பிரச்சனை இல்லாத மனிதன் உலகத்தில் இருக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிரச்சனைகள் என்பது இயல்பு. அப்படித்தான் வைத்திருக்கிறான். ஒவ்வொரு மனிதனும் அடுத்த மனிதனுடன் பிரச்சனை படக்கூடிய ஒரு உரையிலான மனிதன் இருக்கிறான். அல்லாஹ் குறிப்பிடுகிறான், அவர்கள் தங்களுக்குள்ளேயே பிரச்சினை பட்டுக் கொண்டுதான் இருப்பார்கள். ஒவ்வொருவர்களுக்கு இடையிலும் கருத்து மோதல் ஏற்பட்டுக் கொண்டுதான் இருக்கும். ரப்புடைய ரஹ்மத் யாருக்கு கிடைக்கிறதோ அவர்களுக்குள்ள மட்டும்தான் பிரச்சனை வராது, மற்ற அவ்வளவுக்குள்ளேயும் பிரச்சனை வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிரச்சனை என்பது மனித பிறவியின் இயல்பான ஒரு குணம். அது இயல்பில் ஏற்படக்கூடியது. சில குணங்கள் இருக்கும், கணவனுடைய குணம், அந்த குணம் மனைவிக்கு பிடிக்காது. ஒவ்வொருவர்களும் நீங்க உங்களை வாழ்க்கையில பார்த்திருப்பீங்க, மனைவியிடத்தில் சில குணங்கள் இருக்கும் உங்களுக்கு பிடிக்காது, உங்களிடத்தில் இருக்கும் சில குணங்கள் அவளுக்கு பிடிக்காது, அவளிடத்தில் இருக்கிற சில தன்மைகள் உங்களுக்கு பிடிக்காது. ஆனால் என்ன பிடிக்காத குணமாக இருந்தாலும் அல்லாஹ் மனிதனிடையே வைத்திருக்கக்கூடிய இன்னொரு சக்தி தான் எதையும் சமாளிக்கலாம், சமாளித்து பழகும். ஆணுக்கு தன்னுடைய மனைவியில் உள்ள குறைகளை மறைத்து சமாளிக்கலாம், பெண்ணுக்கு தன்னுடைய கணவனில் உள்ள குறைகளை மறைத்து சமாளிக்கலாம். சமாளிக்க தெரியாததுதான் பாரிய பிரச்சனையை உண்டாகும். சமாளிக்க தெரியாது, பிரச்சினை உருவாகுவது நியாயம். அது பிரச்சினை உருவாகுவது பாவிகளுடைய வீடுகளுக்குள் மட்டுமல்ல, நல்லவர்களின் வீடுகளுக்குள்ளும் பெரும் பிரச்சனைகள் உண்டாகலாம். அவுலியாக்களுடைய வீடுகளுக்குள்ளும் உண்டாக இருக்கிறது, நபிமார்களுடைய வீடுகளுக்குள்ளும் மனைவிமார்களுடன் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. எல்லா நபிமார்களுக்கும் வழிமார்களுக்கும் அவ்வளவு நபி ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிலும் ஏற்பட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஆனால் இந்த பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது? பிரச்சனைகளை சமாளிக்க தெரியாதவர்கள், சிறு பிரச்சனைகளை கூட பெரியவர்கள் முற்றுவைக்கிறார்கள், சிறிய பிரச்சனைகளை பூதாகரமாக மாற்றுகிறார்கள். அது கடைசியிலே தலாக்காக போய் நிற்கிறது. தலாக்கு எங்கே போய் முடிகிறது? தலாக் எத்தனையோ பிள்ளைகளை அனாதைகளாக மாற்றுகிறது. தலாக் என்பது ஒரு வார்த்தை தான், அந்த ஒரு வார்த்தை பல பிள்ளைகளை அனாதையாக மாற்றுகிறது. தகப்பனின் அரவணைப்பு இல்லாமல், தாயின் அரவணைப்பு இல்லாமல் பிள்ளைகள் பாலை நடுவிலே உடன்படுகிறார்கள். பிரச்சனைகளை சமாளிக்க தெரியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவருடைய தீனின் மூலமாக எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்குரிய வழிகளை எங்களுக்கு குர்ஆனின் மூலம் காட்டித் தந்திருக்கிறான். அந்த குர்ஆனிலே சொல்லப்பட்ட அறிவுரைகளை செயல் வடிவில் எப்படி தீர்க்க வேண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக ரப்பு காட்டித் தந்திருக்கிறான். இப்பொழுது நாம் பார்ப்போம், ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் பிரச்சனைகள் எப்படி எழுகிறது? சில பிரச்சனைகளுக்கு மனைவி காரணமாக இருப்பார், சில பிரச்சனைகளுக்கு கணவன் காரணமாக இருப்பார். மனைவி எந்த வகையில் ஒரு பிரச்சனைக்கு காரணமாகலாம்? முதலாவது, அவள் கணவனுடைய பொறுப்புகளை உணராமல் இருப்பது. எனக்கு வந்திருக்கும் கணவன் யார், அவனுக்கு முன்னால் நான் எப்படி இருக்கணும், என்னுடைய கணவனுக்கு நான் கொடுக்க வேண்டிய மரியாதை என்ன, எனது கணவனுக்கு நான் கொடுக்க வேண்டிய அந்தஸ்துகள் என்ன, அவனுக்கு முன்னால் நான் செய்ய வேண்டிய பொறுப்புகள் என்ன,
இந்த பொறுப்புகள் அவளுக்கு தெரியாது. அல்லாஹுடைய நல்லடியார்கள் அது வீட்டோடு சார்ந்த பொறுப்புகளாக இருக்கலாம், கணவனுடைய தனிப்பட்ட வாழ்வுடன் சம்பந்தப்பட்ட பொறுப்புகளாக இருக்கலாம். அல்லாஹ் அவனுடைய வாழ்க்கையின் துணைவியாக, கணவனின் வாழ்க்கை துணைவியாகவே மனைவியை வீட்டிருக்கிறான். அவனுக்கு அவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கிறது. அதனால் அந்த மனைவி பொறுப்புணர்ச்சி இல்லாமல் நடக்கும்போது கணவனுக்கு கோபம் வருவது இயல்பு, வரத்தான் செய்யும். ஆகுமான துடிப்புள்ள பொறுப்புணர்ச்சி உள்ள ஒரு கணவன் அவனை போன்ற துடிப்புள்ள ஒரு மனைவியை விரும்புவான். சோம்பேறி அவன் எதிர்பார்க்க மாட்டான், சோம்பேறி அவன் விரும்ப மாட்டான். அவனுக்குள்ளது போன்ற துடிப்பான ஒத்துழைப்பாக இருக்கும் ஒரு மனைவியை விரும்புவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தில் உள்ள பெண்களை சோம்பேறிகளாக இருக்க சொல்லல, சோம்பேறிகளாக இருக்க வழிகாட்டவில்லை. துடிநுடிப்புடன் வீராப்புடன் இருக்கக்கூடிய பெண்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் பாராட்டி பேசினார்கள். புகாரி ஷரீஃபில் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், கைரு நிசாஇன் ரகிப்னல் இப்ல ஒட்டகத்தில் பிரயாணம் செய்யும் பெண்களில் மிக சிறந்தவர்கள், ஒட்டகத்தில் பிரயாணம் செய்பவர்கள் பெரும்பாலும் அரபிகள். அரபு பெண்களிலே யார் சிறந்தவர்கள்? குறைசி வம்சத்திலே இருக்கும் சாலியான பெண்கள், சாலிஹு நிசாஇ குறைஷ். குறைசி வம்சத்திலே இருக்கும் நல்ல பெண்கள் தான் அரபு பெண்களிலே சிறந்தவர்கள். காரணம் என்ன சொன்னாங்க? அவர்கள் பேரழகிகள் என்பதற்காக அல்ல, அவர்களுடைய உருவம் வாட்ட காட்டமானது என்பதற்காக அல்ல, அவர்கள் நாவன்மை மிக்கவர்கள் என்பதற்காக அல்ல, அவர்கள் இபாதத்திலே பரிபூர்ணமானவர்கள் என்பதற்காக அல்ல, அவர்கள் யுத்தகரத்திலே வீராப்புடன் செயல்படுவார்கள் என்பதற்காக அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புக்கு ரெண்டு காரணம் சொன்னார். முதலாவது சொன்னார்கள், குழந்தைகளை கவனிப்பதில் அவர்களை அடிக்கிறது உலகத்தில் ஆள் தெரியல. அவ்வளவு இறக்கம் குழந்தைகளோட, தன்னுடைய கணவனுக்கு தன் மூலம் கிடைத்த பிள்ளைகளோட மட்டுமல்ல இறக்கம், கணவன் இன்னொரு திருமணம் செய்து அவளுக்கும் ஒரு குழந்தை இருந்தால் தனக்கு கிடைத்த குழந்தையை போல இறக்கமாக இருப்பான். குறைந்து பெண்களிடத்தில் இருந்து ஒரு தன்மை, கணவனுக்கு கிடைக்கிற பிள்ளைகளை பாதுகாப்பார்கள், இறக்கப்படுவார்கள், கவனிப்பார்கள், உணவு கொடுப்பார்கள், பிள்ளைகளை சுமப்பார்கள், எங்கே போகிறார்கள் வருகிறார்கள் என்று தனமில்லாத கண்காணிப்பார்கள். அழுக்காக வைத்திருக்க மாட்டார்கள், அழுக்காக வைத்திருக்க மாட்டார்கள், சுத்தமாக அந்த குழந்தைகளை வைத்திருப்பார்கள். அதனால் ரசூலுல்லாஹுடைய பாராட்டுக்குள்ளானார்கள். இரண்டாவது சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொன்னார்கள் கணவன் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய பணத்தை பொருள்களை ரொம்ப கண்காணித்து பாதுகாக்கக்கூடியவர்கள், கணவனுடைய பொருள்களை ரொம்ப ரியாயத்து செய்யக்கூடியவர்கள், குழந்தைகளை பாதுகாப்பார்கள், கணவனின் பொருள்களையும் பணத்தையும் வீண்வரையும் செய்யாமல், ஆடம்பரத்துக்கு பழக்காமல், ஆடம்பரத்தில் அநியாயப்படுத்தாமல், கணவனுக்கும் உலகமும் மறுமையும் சீராகுவதற்காக அந்த பணத்தை செலவழிப்பார், பாதுகாப்பார். அல்லாஹுடைய ரசூல் எப்படியான பெண்களை விரும்பினார்? அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆனால் இன்று நாங்கள் சோம்பேறிகளை பார்க்கிறோம். சோம்பேறித்தனம் ஆகிறதுக்கு கருவிகளும் காரணம். முன்பு விறகு புலம்பினான் சாப்பாடு செய்யணும், இப்ப அது கேஸ்ல போகுது, ரைஸ் குக்கர்ல போகுது. முன்பு தேங்க திருவணம், இப்படி இலத்திரணியில் அது மாற்றப்பட்டிருக்கு, அது இலக்கியங்களோடு மாற்றப்பட்டிருக்கு. முன்பு சமையலுக்காக அடுப்பு ஊழலும், இப்ப கையால சித்திரவு மட்டும்தான். இதனால் அதிகமான பெண்கள் சோம்பேறிகளாக மாறியிருக்கிறார்கள். இதற்கு மேலால் பெண்களுடைய கடமை என்ன சமைக்கிறது என்று சொன்னதால் எங்களுக்கு வேலையே இல்லைன்னு நினைச்சினா இல்ல, சாப்பாடு சமைச்சு கொடுக்கிறது பெண்களின் கடமை அல்ல. உடைகளை சுத்தம் பண்ணி கொடுக்கிறது பெண்களுடைய கடமை அல்ல. வீட்டை கூட்டுவது பெண்களுடைய கடமை அல்ல. ஆனால் அவருக்கு அல்லாஹ் அதை சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறான். கணவனுக்கு உணவு சமைத்து கொடுப்பது ரசூலுல்லாஹி ஒரு சுன்னா. கணவனுக்கு உடைகளை துவைத்து கொடுப்பது ரசூலுல்லாஹி ஒரு சுன்னா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் வீட்டிலே அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவு சமைத்து கொடுத்தார்கள். அழுக்கான ஆடைகளை துப்புரவும் படுத்தினார்கள். வீட்டை சுத்தமாக வைத்தார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு தலை புகுந்து வருவார்கள் கிதாபு நிக்காஹ். பாபு ஹிஜ்மத்தில் மர்அத்தி ஃபீ அஹ்லி ஃபீ பைத்தி ஜௌஜிஹா. கணவனின் வீட்டில் வசிக்கக்கூடிய ஒரு பெண் அந்த வீட்டிலே எப்படி ஹிஜ்மத் செய்யணும், ஊழியம் செய்யணும். அல்லாஹுடைய நல்லடியார்கள் சஹாபாக்களுடைய பெண்கள் எல்லாம் எப்படி ஹிஜ்மத் செய்தார், அப்படி ஹிஜ்மத் செய்தால்தான் ஒரு பெண் கணவனுடைய அன்பை வாங்கலாம். இதெல்லாம் எனக்கு பொறுப்பு இல்லை, என்னால் செய்ய முடியாது என்று தொடர்ந்து புறக்கணித்தால் இந்த கணவன் கடை சாப்பாடு சாப்பிட வேண்டி வரும். அவருடைய வாழ்க்கையில் அது ஒரு நெருப்பாக கசப்பாக மாறும். அந்த மனைவியில் நம்மளுக்கு வாழ முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சஹாபாக்கள் சிலருடன் வந்து கொண்டிருக்கிறார். அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரொம்ப சிரமத்துடன் தலையில் ஒரு மூட்டையை வைத்து சுமந்து நடந்து வருகிறார்கள். ஹஜரத் அஸ்மா ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய சகோதரி. எங்கிருந்து வருகிறார்கள்? பல கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கும் கணவனுடைய பேரித்தம்பள தோட்டம். அந்த தோட்டத்தில் இருந்து ஈத்தம்பள கொட்டைகளை சேர்த்துக் கொண்டு வருகிறார். நடையில் வருகிறார். எதற்காக? அந்த கொட்டைகளை இடித்துத்தான் புண்ணாக்கு போன்று செய்து குதிரைகளுக்கு தீனி போடுவது. கணவனுடைய குதிரைக்கு தீனி போடுவதற்காக பல கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருந்து தன்னம் தனியாக தலையிலே பேரித்தம்பள கொட்டைகளை வைத்து சுமந்து கொண்டு வருகிறார்கள். பரிதாபப்படுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்மா என்னுடைய குதிரைக்கு மேலாட இருங்க. ஆனால் அவர்கள் கூச்சப்பட்டார்கள், வெட்கப்பட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ந்தார்கள். ஹஜ்ரத் அஸ்மாவை விட்டுட்டு போயிட்டாங்க. ரொம்ப சிரமத்துடன் வீடு வந்து சேர்ந்தவர்கள் கணவர் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள். சொன்னார்கள், அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நான் வரும்போது இடையில ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தேன். அல்லாஹ்வுடைய ரசூல் குதிரை அவர்களுடைய வாகனத்தில் ஒன்று ஏற சொன்னார். ஹஜ்ரத் ஜுபைர் கேட்டாங்க, ஏன் ஏற? எனக்கு வெட்கமாக இருந்துச்சு. ஹஜ்ரத் ரசூலுடன் இன்னும் பல சஹாபாக்கள் இருந்தாங்க, அவங்களோடு நானும் பயணிக்க எனக்கு வெட்கமாக இருந்தது. அது மட்டுமல்ல, ஜுபைர் உங்களோட ரோஷத்தை நினைச்சு எனக்கு பயமாகவும் இருந்தது. ஜுபைர் இப்னு அவ்வாமுக்கு எவ்வளவு ஆத்திரம், கண்ணீர் வடிகிற ஆத்திரமும் மனைவியுடன் அன்பும் மனைவியுடன் எவ்வளவு ஆபத்தும் ஏற்படுகிறது என்றால் சொன்னார்கள், அஸ்மா நீ ரசூலுல்லாஹுடன் ஏறி அந்த வாகனத்திலே வருவதை விடவும் இந்த ஒரு மூடைய கருத்தில தலையில வச்சு சுமந்துட்டு வந்தியே, இது எனக்கு ரொம்பவும் கவலை அளிக்கிறது என்று சொன்னார்கள். சஹாபா பெண்கள் இவ்வளவு தூரம் கணவனுக்கு செதுமை செய்தார்கள். பாத்திமா ரதி அல்லாஹு தஆலா அன்ஹா, ஹஜ்ரத் பாத்திமா கணவனுடைய உடைகளை துவைக்கிறார்கள். தூரத்தில் இந்த தண்ணீர் சுமந்து வருகிறார்கள். மாவுக்காக திருகையிலே மாவை அரைக்கிறார்கள், உணவுகள் சமைக்கிறார்கள். இவ்வளவு வேலை கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள அனைத்து வேலைகளையும் தனியாக செய்கிறார்கள். இதனால் கையிலே தழும்பு ஏற்பட்டுவிட்டது. கணவருக்கே கவலை. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், சஹீஹ் புகாரியில் இருக்கிறது, முன்பு சொன்ன சம்பவமும் புகாரி சொல்லக்கூடியது, இப்ப சொன்னதும் சஹீஹ் புகாரியுடைய. சொன்னார்கள் ஹஜ்ரத் அலி, உங்க வாப்பாட்ட தான் அடிமைகள் நிறைய பேர் வராங்க, ஒரு வேலைக்காரிய கேட்டுடுங்க. சகப்பட தேடி போனாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
சஹாபாக்களுடன் ஆலோசனை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே போய் பேசுவதற்கு வருஷம் திரும்பி வந்தார்கள். மகள் வந்துவிட்டு போறதை ரசூலுல்லாஹ் பார்க்கிறான். இரவு தூங்க போனதுக்கு பிறகுதான் மகளை பார்க்கறதுக்கு நேரம் கிடைக்கும். தூங்கவும் போயிட்டான். அதுவரை உம்மத்துடைய வேலை சொல்றார்கள் அதற்கு அலிரலி அல்லாஹ்வுத்தால. நாங்க படுக்கையில கூட படுத்துட்டோம், அதுக்கு பிறகு கதவை தட்டி கொண்டு ரசூலுல்லாஹ் வருகிறார்கள். மகள் இன்று வந்தது போல இருந்ததே, எதற்காக வந்தார்கள்? மகள் அப்ப வாயத்திறந்து சொல்லல, கஷ்டத்து சொல்லல. அதை ஒரு பெருமையாகவே, ஒரு ஊழியமாகவே, கணவனுடைய அன்பை வாங்கும் ஒரு சாதனமாகவே ஹஜரத் பாத்திமா பார்த்தார்கள். ஆனால் ஹஜரத் அலி ரலி அல்லாஹு தஆலா சொன்னார்கள், யார சுதல்லா, அவ வரல, நான் தான் அனுப்பினேன். அவ வேலைக்காரை கேட்டு வரவே இல்லை, விரும்பவே இல்லை, நான் தான் அனுப்பினேன். என்ன விஷயம்? வேலை செய்ததால கையெல்லாம் பழுது பண்ணிட்டு, யார சுதல்லா, தண்ணி இழுக்கணும், தூரத்தில் இருந்து மாலை இடிக்கணும், சிறையை கல்ல சுத்தணும், எவ்வளவு பாரமான வேலை. அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலே சொல்லம் என்ன சொன்னாங்க? பாத்திமா வேலைக்காரியை விட சிறந்த ஒரு வேலைக்காரி சொல்லிட்டான். 33 சுபஹானல்லாஹ் சொல்லுங்க, 33 அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, 34 அல்லாஹு அக்பர் சொல்லுங்க. அல்லாஹ் ஒரு வேலைக்காரி செய்து தரக்கூடிய வேலையை விடவும் உங்களோட வேலை பணிவு குறப்பாங்க. அங்கு அல்லாஹுடைய ரசூல் வித்தியாசமான சட்டம் பேசல, உனக்கு எல்லாம் கடமை இல்லை, அதை மாப்பிளைக்கு பார்த்துக் கொள்ள சொல்லி அப்படி சொல்லல. அப்படி ஒவ்வொருவர்களும் தனித்தனியாக இயங்க ஆரம்பித்தால் கணவன் மனைவி கிடையில பிணக்கு உண்டாகும், பிரச்சனை உண்டாகும். ஆனால் கணவன்மார்கள் கடமை போன்றி அந்த வேலைகளை உத்தரவிடவும் கூடாது, எனக்கு பொறுப்பு இல்லை என்று மனைவி ஒருங்காகவும் கூடாது, எனக்கு இது ஒரு சுண்ணா, அல்லாஹுடைய ரசூலின் வழிமுறை கூலி இருக்கிறது, இதனால் கணவன் மனைவி கிடையில் முஹப்பத் உண்டாகிறது என்பதை உணர்ந்து நடக்கிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, இரண்டாவது பிரச்சனைதான் கணவனை விடவும் மனைவிக்கு செல்வம் அதிகமாக கிடைப்பது. இதுவும் கணவன் மனைவி கிடையில பிரச்சனை உண்டாக காரணம். மனைவிக்கு பணம் இருக்கிறது, மனைவியுடைய தகப்பன் செல்வந்தன், மனைவியுடைய சகோதரன் செல்வந்தன், அவர்களுடைய குடும்பத்தார்கள் வசதி உள்ளவர்கள். இந்த பெண்ணிடத்தில் அல்லாஹுடைய அச்சம் மட்டும் இல்லையா, கணவனை கரண்டை காலத்து கீழே வைப்பார், அவனோட வாழ்வது சிரமம், அவர்களுடன் வாழ்வது சிரமம். கணவனை மதிக்க மாட்டார், கணவனை துச்சமாக மதிப்பார், கணவனுடைய பேச்சை மரியாதைப்படுத்த மாட்டார், கணவனை இடத்துக்கு ஏற்றவாறு கேவலப்படுத்தி தாழ்த்தி பேசுவார். இது குடும்பங்களில் பிரச்சனை உண்டாகும். ஏன் பிரச்சனை உண்டாகும்? கணவனால் தூக்க முடியாத பாரங்களை கணவனின் தலையில் வைப்பார், அவனுக்கு வாங்கித்தர முடியாத பெருமையான பொருள்களை கேட்பார், பெருமையான வீட்டை கேட்பார், பெருமையான நகைகளை கேட்பார், பெருமையான அன்பளிப்பு பொருள்களை கேட்பார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இருக்கும் ஒரு உரை காட்டப்பட்டிருக்கு. உமர் ரலி அல்லாஹு தஆலா மகளை கட்டி கொடுத்துட்டோம்னு சும்மா இருக்கல, பின்னால கவனிச்சான், மாப்பிளையோடு என் மகள் எப்படி நடக்கிறார், மாப்பிளையோடு எப்படி என் மகள் நடக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரச்சனை வந்துருக்கு. ஹஜரத் ஹஃப்ஸாவுக்கு சொன்னாங்க, ஹஃப்ஸா உனக்கு ஏதும் தேவைகள் இருந்தா என்னிடத்தில் அதற்கு ரசூலுல்லாஹ் தூக்க முடியாதவைகள் அவரிடத்திற்காக பிரச்சனை உண்டாகும். கணவன் பின்னால் இருக்கிறார், கணவன் தன் தகப்பன் பின்னால் நிற்கிறார், கண்காணிக்கிறார், கவனிக்கிறார், தேவையான பரிகாரங்களை அந்த மகனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அல்லாஹுடைய நல்லடியார், இது முக்கியமானது. முதலாவது விஷயம்தான் பெண்களுக்கு கெட்ட நண்பிகள் அமைவது, மோசமான கூட்டாளிகளுடைய தொடர்பு, வகுப்பிலே படித்தவர்கள், பக்கத்து வீட்டிலே உள்ளவர்கள், தனியார் வகுப்பிலே சந்தித்த நண்பிகள், இவர்கள் இல்லாத பொல்லாத எல்லா கதைகளையும் சொல்லிக் கொடுப்பார்கள், அவர்களிடத்தில் இல்லாததையும் இருப்பது போன்று சொல்லிக் கொடுப்பார்கள், அவருடைய கணவனை பற்றி தப்பான அபிப்பிராயங்களும் சொல்லிக் கொடுப்பார்கள், கணவனுடைய குறைகளை தேடிக்கொண்டு வந்து அவனிடத்திலே சொல்லுவார்கள்.
இதுவும் அந்த கணவன் மனைவிக்கிடையிலே பாரிய பிரச்சனைக்கு காரணமாக அமையும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது பெண்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனை.
இன்னொரு பிரச்சனை தான்,
இன்னொரு வழியில் ஆண்களும் பிரச்சனைக்கு காரணமாக அமைகிறார்கள்.
ஆண்கள் எல்லோரும் நல்லவர்கள் அல்ல. சதா குண்டாகிறதுக்கு சில இடங்களில் ஆண்களும் மூல கருத்தாக்களாக மாறுகிறார்கள்.
என்ன காரணத்தால்? முதலாவது, மனைவியுடைய உரிமைகளை சரியாக கொடுக்காததினால்.
நீ திருமணம் முடித்தால் மனைவியை கவனிப்பது நூற்றுக்கு நூறு உன்னுடைய பொறுப்பு.
அவளுக்கு மகர் கொடுப்பது, அவளுக்கு வீடு கொடுப்பது, அவளுக்கு தேவையான அன்றாட செலவுகளை கொடுப்பது, வீட்டு தளபாடங்களை கொடுப்பது, உன்னுடைய வசதிக்கு ஏற்ப அவளுக்கு உடைகளை கொடுப்பது,
அனைத்தும் உன்னுடைய பொறுப்பு.
இதற்கு மாற்றமாக அவளுக்கு பொறுப்பில்லாத வேலை அவளிடத்தில் கேட்க ஆரம்பித்து
தான் கொடுக்க வேண்டியதை அவளுக்கு கொடுக்காமல் இருந்தால் இதுவும் கலாசுக்கு ஒத்துழைக்கிறது. கணவன் மனைவிக்கிடையிலே பிரச்சனைகளையும் கோப தாபங்களையும் சண்டைகளையும்
சில நேரம் இரண்டு ஊர்களுக்கிடையிலே இந்த பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறார். அல்லாஹ் ஆணை ஆணாகத்தான் வைத்திருக்கிறார்.
ஆண் ஆணாக இருக்கும்,
ஆண் பெண்ணாக மாறக்கூடாது.
ஆண் பெண்ணாக மாறக்கூடாது. ஆண் செலுத்தினவனாக இருக்கணும், ஆண் வாங்கிறவனாக இருக்கக்கூடாது. ஆண் செல்வந்தனாக இருக்கணும்,
ஆண் பிச்சைக்காரனாக வாங்கக்கூடாது. இன்று கௌரவ பிச்சை வாங்கப்படுகிறது. சீனங்கள் அவ்வளவு கௌரவ பிச்சை.
உரிமம் உள்ள ஒவ்வொரு ஆணும்
நீ பெண் வீட்டிலே போய் மாளிகை வாங்கி வாழ்வதை விட நீ கூலிக்கு வாங்கக்கூடிய அந்த குடிசை மேலாக,
பெண்ணின் வீட்டிலே போய் மாளிகை வாங்கி வாழ்வதை விட நீ மாதம் 3000 ரூபாய் கொடுத்து ஒரு குடிசையை வாங்கிவை, இது உனக்கு சிறப்பு.
பிரபலிந்தர் அல்லாஹ் என்ன குறிப்பிடுறார்? இத்தாவுடைய காலத்திலேயே நீ உன் வீட்டில் அவள் வாழவில்லை. அக்கினோ ஹூனம் இன் ஹைசு சக்கந்தும், நீங்க வசிக்கிற இடத்தில் அவளையும் வசிக்கவே. சுபஹானல்லாஹ், இது ஒரு தனி குதுபாவாகவே பேசலாம். ஆண்கள் போய் பெண்கள் வீட்டிலே வசிக்கிறதுனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். அங்கே மகரம் பேண முடியாது,
மகரம் பேண முடியாது.
அங்கே அவர்களுக்கிடையே
மார்க்கத்தை பேண முடியாது. பிள்ளைகளை கௌரவமாக வளர்க்க முடியாது. பிள்ளைகளுக்குரிய கருவியா கொடுக்க முடியாது. மானவங்கமான பேச்சுகள் அங்கே கேட்க வேண்டிய நிலைமை உருவாகும்.
அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஹக்குகளை கொடுத்து வாழ்வதே ஒரு ஆணுக்கு சிறந்தது,
ஒரு ஆணுக்கு சிறந்தது.
நாம் வாழையடி வாழையாக
வாங்கி பழகியதனால் எங்கிருந்து இதை நிறுத்துவது என்று நமக்கு தெரியாமல் பின்னாடி கொண்டிருக்கிறோம்.
ஆனால் தைரியம் உள்ளவர்கள் அந்த காரியத்தை சாதிக்க முன்வருவார்கள் என்றால் அது இந்த தீனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய லாபம், மிகப்பெரிய உதவி. கணவனால் ஏற்படக்கூடிய இரண்டாவது பிரச்சனை தான், கணவன் மார்க்கத்துக்கு முரணான செயல்களை செய்யும் போது
நல்ல மனைவி அதை தாங்கிக் கொள்ள மாட்டார். இவன் பஜினத் தொழாமல் ஷைத்தானை போன்று படிக்கிறார், இரவுக்கு 1 மணிக்கு வந்து தூங்குகிறார்.
அல்லாஹுடைய அச்சமுள்ள ஒரு பெண் இதை தாங்கிக் கொள்ள மாட்டார். எத்தனையோ வீடுகளில் இது பிரச்சனையை தோற்றுவிக்கிறது.
ஏன்?
அவர் ஒரு சீரேவித்தனமான நல்ல குடும்பத்தில் வளர்ந்திருப்பார்.
இவன் நல்லவனாக வளர்ந்தவன் தான்,
ஆனால் அல்லாஹ் பாதுகாக்கணும், கெட்டவர்களுடன் இவருடைய சகவாசம்,
வகுப்பிலே படித்தவர்கள் கெட்டவர்கள்,
மிம்பரில் சொல்லவும் லாயிக்கில்லாத வார்த்தைதான்,
ஆனால் போக்கிரிகளுடன் இவன் பழகியிருக்கிறான்.
இதனால் இவன் தீனை விட்டு தூரமானான்,
தீனை விட்டு தூரமானான்.
அவளுக்கு ரொட்டு வராது,
அவள் சகத்துக்கு எழுந்து அணுகிறாள்.
இவன் பயிர் இல்லாமல்
சூரியன் உதிக்கும் போது குரத்தை விட்டு வீட்டிலே தோன்றுகிறான். அவளுக்கும் இவனுக்கும் எங்கே ஒத்து போகும்?
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
ஆகவே இந்த முறைகளை அவர்கள் கையாண்டு இப்படியாக ரெண்டு பக்கத்திலிருந்தும் ஏராளமான பிரச்சனைகள் வரலாம். ஆனால் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் வழிமுறைகளை சொல்லி தந்திருக்கிறார். ஆண்களினால் ஆண் பிரச்சனைக்குரியவராக இருக்கும் போதே அந்த ஆணை கட்டுப்படுத்த பொழுதுக்கு போக தெரியல. அதுக்கு முன்னால் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் பெண்ணுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறான், உன்னாலேயே அவனை திருத்தலாம். பெண் பிரச்சனைக்குரியவராக மாறும் போதே மற்றவர்கள் உரையடியாக தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கணவனுக்கு அவளை திருத்தலாம். ரப்ப அவனும் வழிகளை காட்டி தந்திருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுடைய திருத்தத்தை எப்படி அறிமுகப்படுத்தினான் சொன்னார்கள், பெண்களுடைய இயல்பே வழக்கு தான். அவர்கள் விழா எழும்பினால் அல்லது முறி எழும்பினால் படைக்கப்பட்டவர்கள் பெண்கள். ஹஜரத் ஹவ்வா அலைஹிஸ் ஸலாம் ஹஜரத் ஆதமின் விழா எழும்பில் அல்லது முதுகெலும்பிலிருந்து படைக்கப்பட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான், அந்த எலும்பை பாருங்கள், வளைஞ்சிதான் இருக்கு. அந்த எலும்பே முள்ளே வளைஞ்சிதான் இருக்கு. இது போல பெண்களுடைய அஹ்லாக் 90 நல்லதாக இருந்தாலும் 10 வளைஞ்சிதான் இருக்கும். அதனை உடனடியாக நிமிர்த்த போனால் முள்ள முறிந்துவிடும். அந்த முறிவுதான் தலாக். பிரச்சனை இல்ல, வளைஞ்சே இருக்கட்டும் என்றிருந்தா அது உனக்கு கேவலத்தை உண்டாக்கும். மெது மெதுவாக அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய வழிமுறைகளை கையாண்டு நீ அதை நேராக்கணும். சொல்லிட்டு சொன்னா அந்த முள்ள நீ வாங்க, அந்த முள்ளிலே ஆக வளைவான பகுதி தான் மேல்பகுதி. இது போன்று ஒரு பெண்ணுடைய உடலின் மேல்பகுதி தலை, அந்த தலையிலே தான் வாய் இருக்கிறது. வாயால் தான் உனக்கு வளைவுகள் வரும். அவ வாயை திறந்தா உன் மனசு எரியும். ஆனால் அதனை கட்டம் கட்டமாக கையாளும். அல்லாஹ் சொல்லி தருகிறான், ஒரு பெண் ரூட் மாறி போறதுன்னு உங்களுக்கு தெரியுது. உங்களை கேட்க மதிக்கிறாள் இல்ல, கட்டுக்கு அணுகிறான் இல்ல, உங்களை மீறி போக பார்க்கிறாள், அப்படி ஒரு பயம் வருகிறான். ரபுல் இந்த அல்லாஹ் சொல்றான், உடனடியாக தீவிர முடிவுகளுக்கு வராதீங்க, தீவிர முடிவுகளுக்கு வராதீங்க. முதலாவது உபதேசத்தால திருத்துங்க. ரொம்ப சொஃப்டான ஆட்கள் பெண்கள், நல்ல உபதேசத்தை கொண்டு அவர்கள் வேகமாக திருந்தலாம். அவர்களுக்கு உபதேசம் செய்ய எப்படி உபதேசம் சென்னை உனக்கு அல்லாஹ் தந்திருக்கிற ஞாபகத்தை பாரு. உன்னை ஒரு விபச்சாரியாக ரப்பு வைக்கல, உன்னை தாய் தந்தை இல்லாம ரப்பு உன்னை சீரழிக்கல, கௌரவமாக உன்னை திருமணம் முடிக்க வச்சாங்க. ரப்பு உனக்கு அறிவை தந்திருக்கிறான், ரப்பு உனக்கு உடம்பில சுகத்தை தந்திருக்கிறான், ரப்பு உனக்கு குழந்தைகளை தந்திருக்கிறான். இந்த நியமத்துகளுக்கு நீ மாறு செய்யாத. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்புக்கு அடுத்ததாக ஒருத்தர் சுஜூது செய்கிற அளவுக்கு கடமைப்பட்டிருக்கிறார்னா அவர் ரசூல் என்றல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, அல்லாஹ்வுக்கு பின்னால் யாராவது ஒருத்தருக்கு சுஜூது செய்ய அனுமதி இருக்கும் என்றிருந்தால் எனக்கு சுஜூது செய்ய வச்சிருப்பேன் என்று சொல்லல. ரசூலுல்லாஹ் அவங்க சொன்னாங்க, ஒரு மனைவி கணவனுக்கு சுஜூது செய்ய வச்சிருப்பேன், அவ்வளவு கடமைப்பட்ட ஒரு மனைவி, இது அவளுக்கு புத்திமதியாக சொல்லணும். வாயை திறக்கிறதுக்கு தயாரில்லை, எங்க புத்தி சொல்ல போறான். உங்களுக்கு வாயு திறந்து அவளுக்கு நளினமான முறையில் புத்தி சொல்ல தெரியாது. தெரிந்தவர்களை வைத்து சொல்லுங்கள். தகப்பன பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பாரா, தகப்பட வச்சு சொல்லுங்க. தாயுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பாரா, தாயை வச்சு சொல்லுங்க. சாச்சாவின் பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பாரா, அவனை வச்சு சொல்லுங்க. அடுத்த வச்ச பெண்ணுக்கு சொல்லுவார், மதிப்பு கொடுப்பாரா, அவனை வச்சு சொல்லுங்க. உங்களுடைய பேச்சை கொண்டே நல்ல உபதேசத்தை கொண்டு அவளை செய்கிறார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அதுக்கு உகந்த இடம் தான் ஈமானுடைய பேச்சுகள் பேசப்படுகின்ற மஜ்லிஸுகளுக்கு அவர்கள் அனுப்பப்படணும். மௌத்தை பற்றி பேசப்படுகின்ற இடங்களுக்கு அவர்கள் அனுப்பப்படணும். வாரத்தில் ஒரு முறையாவது மௌத்தை பற்றிய சிந்தனை அவளுக்கு கொடுக்கப்படவில்லை என்றால் மனைவியின் ரூபத்தில் ஒரு பாம்பாக இருப்பார். உங்களை எந்த நேரத்திலும் அவள் கொட்டலாம், இரவிலும் தீண்டலாம், பகலிலும் தீண்டலாம், திருமணத்திலும் தீண்டலாம், வீட்டுக்குள்ளும் தீண்டலாம், பிரயாணத்திலும் தீண்டலாம். மனித ரூபத்தில் வாழும் ஒரு பாம்பாகவே அவர் இருப்பார். ஈமானுடைய மஜ்லிஸுக்கு அவர்கள் அனுப்பப்படும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மனைவிமார்களுக்கு புத்தி சொல்லிக் கொடுக்க வேண்டிய சட்டம் உண்டாகும். சில புத்திகள் நற்குணத்தால் செய்தார்கள், சில புத்திகளை வாயால் சொன்னார்கள். ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டில் தங்குகின்ற நான் ஒவ்வொரு மனைவிக்கு கிழமையில் ஒரு நாள் ஒதுக்கியிருந்தான். அந்த நாளிலேதான் அந்த மனைவியின் வீட்டில் சாப்பிடுவார்கள். அந்த நாளை பார்த்து ஹதரத் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவர் இன்னொரு மனைவி, அவர்கள் ஒரு நல்ல சுவையான உணவு தயாரித்திருந்தார்கள். கணவனுக்கும் இதில் ஒரு பிளேட் அனுப்பினா நல்லா இருக்குமே என்று அபிப்பிராயப்பட்டு அடிமையின் கையிலே ஒரு சாப்பாட்டு பாத்திரத்தை கொடுத்து அனுப்பினார்கள். அடிமைகளை தூக்கிவிட்டு ஹஜரத் ஆயிஷாவுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். உண்மை இருந்தது ஹஜரத் ஆயிஷா கேட்டாங்க, இது என்ன சாப்பாடு? உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா தந்தார்கள், ருசியான சாப்பாடு செஞ்சிருக்காங்க. என்ன வீட்டில் இருக்கும் போது இன்னொருத்தி சாப்பாடு அனுப்புறதா? ரசூலுல்லா பாத்திரிக்க கையால ஓங்கி ஒரு அடி, பாத்திரம் கீழே விழுகிறது, பாத்திரம் உடைகிறது, உணவு சிதறி விடுகிறது. நாம இப்படி ஒரு காட்சி கண்ட எவ்வளவு ஆத்திரம் வரும்? கன்னத்தில் அரைஞ்சிருப்போம். நமக்கு தெரிந்த புத்தி அதுதான், ஆலோசப்படும் போது கையை நிறுத்துறது, அடிக்கிறது, உடைகிறது. இது முகப்பத்தை வளர்க்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஒரு பெண்மணி வந்து அழுது முறையிட்டா, யாரும் சூழ்நிலை உடம்பு பாருங்க, கடவன் அடி அடியில் அடிச்சு இந்த உடம்பெல்லாம் பச்சை நிறமாக மாறியிருக்கு. ரசூலுல்லா ஆத்திரத்தோடு குத்துபோதினாங்க, பகலையில மாடு போல அடிச்சுட்டு, பகலையில மிருகத்தை கடிக்கிறது போல அடிச்சுட்டு, என்ன மூஞ்ச பார்த்துட்டு இரவில் அவனோட குடும்பம் நடத்த போறேன், வெட்கம் இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. உட்கார்ந்தார்கள். கணவன் மனைவியை எப்படி அஹ்லாக்கினால் அணுகுவது என்று காட்டிக் கொடுத்தார்கள். உட்கார்ந்து அவர்கள் சிதறி போன அந்த உணவை சேர்த்தார்கள், உடைந்து போன பாத்திரங்களின் துண்டுகளை ஒன்று சேர்த்தார்கள், அடிமைக்கும் சொன்னார்கள், பிறக்க சொல்லி சொல்லிக்கொண்டே பிறக்கிக் கொண்டே சொல்கிறார்கள், வாரத் உம்முக்கும், உங்களோட உம்மக்கு கொஞ்சம் கோபம் வைக்கின்றது, உமக்கு கொஞ்சம் கோபம் வைத்திருக்கு. இந்த வார்த்தைகளை சொன்னவுடன் ரொம்ப ஆவேசப்பட்டுக் கொண்டிருந்த ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்படியே அவர்களுடைய கோபம் இறங்குறது. அடிமைக்கு சொன்னார்கள், நீ போயிடாத, நீ போனா அங்க இன்னொரு முசீபத்தா போய், நீ அங்க போய் சொல்லிடுவா, பாத்திரத்தை உடைச்சி போயிட்டாங்க, அவன் சண்டைக்கு வந்துடுவான், அதனால போயிடாத. கோபம் தணிந்தவுடன் சொன்னாங்க, ஆயிஷா உங்களோட பாத்திரம் இது போல ஒரு பாத்திரம் உங்க வீட்டில் இருக்குது, அந்த பாத்திரத்தை உம்மு சலமாவுக்கு அனுப்பணும் சொல்லி எல்லா பண்ணா என்னோட பரிகாரத்தையும் வாங்கி கொடுத்து இவட கோபத்தையும் தனித்து தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினார். உத்தரவு பெண்களால் எந்த தவறு நடந்தாலும் முதலில் அவர்களுக்கு நசீஹத்து செய்து திருத்தலாம் என்ற ஒரு முன் ஒரு முன்மாதிரியை கையில் எழுந்திருந்தார்கள் ஹஜரத் ரசூலுல்லாஹ். பெண்களால் தவறுகள் நடக்கும்போது கயிறை கொண்டு அவர்களுக்கு உபதேசம் செய்து சீராக்கலாம் என்று நீங்கள் கயிறை வசியத்து செய்ய தேடுங்கள் என்றார்கள் ஹதரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அமானிதம் அவன், அமானிதம் சொல்லியும் திருந்தல்ல. இப்ப ரப்பு சொல்றான், கொஞ்சம் இறுக்கிப்பிடி, கொஞ்சம் இறுக்கிப்பிடி. எப்படி இறுக்கிப்பிடிக்கணும்? அவளோடு கொஞ்ச நாளைக்கு பேசாம இருக்கு, கொஞ்ச நாளைக்கு அவளோட பேசுறது நிறுத்தி, குடும்பம் நடத்தாத படுக்கையில் இருந்து ஒழுங்கி வச்சிருந்தது. படுக்கைகள் அவர்களை வருத்திருங்க, மூணு நாளைக்குள்ளால பேசுறத நிறுத்துங்க, படுக்கையில ஒழுங்கி வச்சிருங்க. கட்டு கடங்காத ஒருத்திய சில நேரம் அந்த தண்டனை திருத்தலாம். அல்லாஹுடைய ரசூல் ஒரு கட்டத்தில் இந்த மருந்தையும் கையாண்டார். மனைவிமார்களால் நடந்த ஒரு சில தவறுகளுக்காக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சத்தியம் செய்தார்கள், ஒரு மாதம் யாருடைய வீட்டுக்கும் வரமாட்டார். ஒரு மாதம் மஸ்ஜித் நபவியில் ஒதுங்கி இருந்தார்கள். அந்த ஒதுங்குதலுடன் எல்லா மனைவிமார்களின் வாழ்க்கையிலும் பாரிய ஒரு திருத்தத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான். ஈலாவுடைய சரித்திரம் குர்ஆனில் இருக்கிறது. அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் சொல்றான், அப்படி சொல்லியும் திருந்தாத ஒரு கூட்டம் இருக்கும். ஒதுக்கி வைத்தும் சில நாட்களிலே பழையபடியே தவறு செய்யும் மனைவிமார்களும் இருப்பார்கள். இப்ப இன்னும் கொஞ்சம் பிடியே இருக்க மாட்டீங்க, என்ன செய்ய, அடியுண்ட போடுங்க, அடிய. அந்த அடி தண்டனைக்குரிய அடி அல்ல, ஒழுக்கப்படுத்தும் அடி, ஜெயிலில் அடிக்கும் அடி அல்ல, தகப்பன் மகனுக்கு அடிக்கும் அடியாக இருக்கட்டும். காயங்களை ஏற்படுத்தக்கூடாது, உயிர்களில் சலங்களுக்கு படக்கூடாது, கன்னத்தில் அறையக்கூடாது, ஒழுக்கப்படுத்தும் அடியாக அறியுங்கள். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வழிமுறையை எடுக்க வேண்டிய தேவையே அவர்களுக்கு ஏற்படல. உபதேசம், ஒழுக்கி வைத்தல், இந்த ரெண்டு பரிகாரங்கள் மூலமே எல்லா மனைவிமார்களையும் கட்டுப்படுத்தி ஒழுக்கப்படுத்தி வைத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடிக்க வேண்டிய தேவை உருவாகல. அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த மூணு பரிகாரங்களையும் கையாளும் போது அவளி நிச்சயம் ஒரு திருத்தம் தெரியும். அதற்கு பிறகு அடுத்த குறைகளை ஆராய்ந்து கொண்டு போக வேண்டாம். இந்த மூணு வழிமுறைகளுக்கும் பிறகு இன்னமும் திருந்தில்லையா, இப்பதான் வெளியாறுகள் தலையிடணும். மூணு மருந்தையும் கொடுத்து பிடிக்கல, இப்பதான் வெளிநாட்டுக்கு நோயாளியை கொண்டு போகணும் என்றது போல தகப்பன் தலையிடணும் இப்பதான், தாய் தலையிடணும் இப்பதா, குடும்பம் தலையிடணும் இப்பதா. ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் உடனே போகுது என்று பயப்படுறீங்களா? வைன் ஹிப்தும் ஷிகாக பைனஹுமா, இப்ப என்ன செய்ய, மனைவியிட குடும்பத்தில் உள்ள ஒருத்தரை பிறக்குங்க, அவர் ஒரு சமாதான தூதுவர். கணவனின் குடும்பத்தில் இருந்து ஒருவருக்கு பிறக்குங்க, ஆணாக இருக்கணும், சுதந்திர பொறுத்தராக இருக்கணும், நீளமாக நடப்பவராக இருக்கணும், அனுபவசாலியாக இருந்தால் ரொம்ப பொருத்தமானவர். அப்படி இரண்டு பேரை எடுத்து சமாதான குழு அமைத்து அவ்விருவர்களுடைய கண்காணிப்பிலும் நடக்கின்ற தவறுகள் சீர் செய்யப்படும். அவனுடைய குடும்பத்தில் இருந்து ஒரு தீர்ப்பாளர், இவன் குடும்பத்தில் இருந்து ஒரு தீர்ப்பாளர். அந்த ரெண்டு பேருடைய எண்ணமும் சமாதானமாகும் என்ற எண்ணம் இருந்தால் அல்லாஹ் சமாதானத்தை ஏற்படுத்தாமல் விரும்ப விடமாட்டான் என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்திலே எந்த குடும்பத்திலே அவரது பிரச்சனை ஏற்பட்டால் சமாதான தூதுவர் நியமித்து அவர்களை அனுப்புவார்கள். வந்த பிறகு கேட்பார்கள், என்ன நடந்துச்சு? சமாதானமாக அமீர் முஃமினீன், அவங்க பழையபடிதான் என்றால் சாட்டை எடுத்து சமாதானம் பேச போனவர்களுக்கு அடிப்பார்கள். ஏன், உங்க ரெண்டு பேருடைய நியத்தும் சரியில்லை, நீங்களே சமாதானத்தை விரும்பல, எப்படி நீங்க சமாதான விரும்பிகளாக தூதுவர்களாக போகலாம்? அல்லாஹ்வுடைய ராஜா சமாதானம் பேசுபவர்களுக்கு உண்மையான எண்ணம் இருந்தால் அவன் சமாதானத்தை ஏற்படுத்துவதாக சொல்லியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவ்வளவு அழகாக குர்ஆன் உள் வீட்டுக்குள்ளே தீர்க்கின்ற மூன்று மருந்துகள், வெளிவீட்டார்கள் கைவிட்டு தீர்க்க வேண்டிய ஒரு முறை எல்லாம் சொல்லி தருவதே. இலகுவாக ஒரு பெண்ணை பிரிந்து தலா சொல்லவல்ல, சந்தோஷமாக அந்த குடும்பம் வாழ வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புவதனால். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் விரும்புகின்ற அந்த முறைகளை கையாண்டு இந்த உலகத்திலேயும் எமது குடும்ப வாழ்க்கையை சிறப்புப்படுத்தி எந்த பிரச்சனையும் இல்லாமல் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தும் நோக்கத்திலே குடும்ப வாழ்க்கையை அமைத்து நாளை மறுமையிலும் இந்த குடும்பங்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. பூரா உம்மத்திலும் வாழும் எல்லா ஆண்கள் பெண்களது பாவங்களை மன்னிப்பாயா. உலகத்திலே எங்கெல்லாம் முஸ்லீம்கள் கஷ்டப்படுகிறார்களோ, அகதிகளாக வாழ்கிறார்களோ, நெற்கதியான நிலைமைகளுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்களோ, உயிர்களை பறிகொடுக்கிறார்களோ, பயங்கரவாதத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்களோ, அவர்கள் அனைவர்களையும் நீ மீட்டெடுத்து உனது அவசர உதவி அவர்களுக்கு கொடுத்தருள்வாயாக. இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் கண்ணியப்படுத்துவாயாக, கண்ணியமாக்கி வைப்பாயாக. முஸ்லிம்களின் உரிமைகளை நீ பாதுகாப்பாயாக. இஸ்லாத்துக்கு எதிராக யாரெல்லாம் சிலர்ந்தெழுகிறார்களோ, வெளிப்படையாகவும் உட்படையாகவும் யாரெல்லாம் சதி செய்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய சதிகளிலிருந்து முஸ்லிம்களை நீ பாதுகாப்பாயாக. அவர்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக. அவர்களுக்கும் இந்த தீனுல் இஸ்லாத்தின் பாக்கியத்தை கொடுத்தருள்வாயாக. அவர்களுக்கு உன்னுடைய ஹிதாயத்துடைய முடிவு இல்லை என்றால் முஸ்லிம்களை அவர்களுடைய ஷர்ருகளிலிருந்து நீ பாதுகாத்தருள்வாயாக. ஆமீன். வா.